புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை இயற்கை விவசாயி மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜி ஏ தனபதி அவர்கள் இன்று உழவர் திருநாளை முன்னிட்டு உழவுக்கு வந்தனம் செய்வோம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கிராமப்பகுதியாக இருக்கட்டும், இல்லை நகர்ப்பகுதியாக கூட இருக்கட்டும், ஒரு கோயில் திருவிழா இல்லை ஏதேனும் ஒரு விசேஷங்கள் அப்படி வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உறவுகள் ஒன்று கூடி வராதவங்க கூட இந்த நிகழ்ச்சிகளில் வந்து ஒன்று கூடி தன்னோட சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்டு மேம்படுத்தும் விதமாக பல நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதுவே எப்படி இருக்கப்போ ஒரு நாடே கொண்டாடும் விதமாக பொங்கல் திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெறும் பாரம்பரிய ஒரு திருவிழாவாகவும் காலங்கள் எத்தனை தான் மாறினாலும் நம்மளுடைய பாரம்பரிய நிகழ்வுகள் வந்து வளரும் சந்ததிகள் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் என்றுமே மறக்காமல் இந்த பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது. இதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமா இருந்தால் கூட, அதாவது உழவர் திருநாள் இது வந்து ஒரு விழாவாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியூட்டும் விதமாக இது வந்து செயல்படக்கூடிய ஒரு நாள். இந்த உழவர் திருநாள் அப்படின்னா என்ன, எதற்காக கொண்டாடப்படுகிறது, இதோட செயல்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விவசாயி விரிவாக வந்து கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா ஐயா? வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் ஒரு விவசாயி என்ற முறையிலே என்னுடைய பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து என்னுடைய பெயர் ஜி எஸ் தனபதி. நான் ஒரு இயற்கை விவசாயி, சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருக்கிறேன். இந்த பொங்கல் வந்து தமிழர் திருநாள், உழவர் திருநாள், பொங்கல் பண்டிகை, மகர சங்கராந்தி என்ற பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் கூட இது வந்து வானியல் ரீதியாக, வானசாஸ்திரத்தினுடைய ரீதியாக இந்த தை மாதம் 1ஆம் தேதி என்பது சூரியனுடைய உதிக்கின்ற கிழக்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி நகரக்கூடிய முதல் நாள். இதே மாதிரி ஆடி மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சூரியனுடைய உதயத்திலிருந்து வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் அந்த சூரியன் போய்கிட்டே இருக்கும். இந்த சூரியன் போகிறதுக்கான காலத்தை குறிக்கக்கூடியது நம்ம பண்டைய காலத்தில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று 2 காலங்களையும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வைத்து வந்தாங்க. அந்த ஆடி மாதம் என்பது விதை விதைக்கக்கூடிய ஒரு நாள். ஆடி ஆவணி புரட்டாசி மாதங்களில் விதைகளை நிலத்திலே விதைத்து மழை பெய்தவுடன் அதை வந்து நடவு நட்டு அதை அறுவடை செய்து அந்த அறுவடை கொண்டாடுகின்ற மாதம் இந்த மார்கழி, தை, மாசி இந்த 3 மாதங்கள் நமக்கு வந்து அறுவடை திருநாள். நம்ம அதில் சொன்ன மாதிரி அந்த ஆடி மாதம் மழை துவங்குகிறது, ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். அதே மாதிரி புத்தரிசி பொங்கலிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு புதுசாக வீட்டுக்கு வந்து நெல் வந்து துவரை விளைஞ்சு வந்து அதே மாதிரி ஒவ்வொரு பொங்கல் கரும்பு விளைஞ்சு வந்து வாழை விளைஞ்சு வந்து தேங்காய் எல்லாத்தையும் வச்சு கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சூரியனுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறோம், சூரியன் பொங்கல்னு அதுக்கு பேர். மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க பல மாநிலங்களில். இது வந்து நம்ம இந்த உலகை இயக்கக்கூடிய சக்திகள் 5 பூதங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பஞ்சபூதங்கள் இந்த உலகை ஆற்றுவிக்கின்றன. இந்த 5 பஞ்சபூதங்களால் கொண்டாடப்படுகின்ற, பஞ்சபூதங்களுக்கும் சேர்த்து கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை இந்த உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய தை பொங்கல் முதல் நாள் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுவாங்கன்னா போகி பண்டிகை என்ற ஒரு நாள், பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை வரும். அந்த போகி பண்டிகை வீட்டில் இருக்க கழிவுகளை எல்லாம் பழையனவெல்லாம் கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வார்கள். அதே போல் பழைய பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து வீட்டுக்கெல்லாம் சுண்ணாம்படித்து வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒழுங்குபடுத்தி ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நாள். வீட்டையே நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் போக்கி அதே போல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் போக்கி மனிதனுக்கு ஒரு புத்துணர்வை உண்டாக்கக்கூடிய பொங்கல் நாள். இந்த பொங்கலுக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கூட புதுசாக விளைஞ்ச நெல்லேருந்து வரக்கூடிய புத்தரிசி பொங்கல் இட்டுன்னு தான் சொல்லுவாங்க. புதிதாக விளைந்து அறுவடை செய்த அரிசியிலிருந்து பச்சரிசியை பொங்கலில் வச்சு அதில் சர்க்கரை சேர்த்து அதில் வந்து பால் சேர்த்து இந்த ஐந்து வகையான நிலங்களில் விளையக்கூடிய பொருள்களும் வரும். இதில் வந்து தேன், திராட்சை, முந்திரி, அரிசி, வெல்லம், வாழை இலை, வாழைப்பழம். இதனால் இந்த பாலைவனத்தில் விளையக்கூடிய பேரிச்சம்பழத்தை கூட இந்த பொங்கலில் வந்து படைக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க. அதனால் இந்த ஐவகை நிலங்களையும் விளையக்கூடிய பொருள்களை எல்லாம், தானியம்னா அரிசி மட்டும்தான் நமக்கு முக்கியமான தானியம், அரிசி பாசிப்பயிர் எல்லாம் சேர்த்துக்குவாங்க. இதோடு சேர்த்து பொங்கல் இட்டு சுவையான இனிப்பான ஒரு பொங்கலை வந்து பண்ணி நம்ம சாப்பிடுவோம். நம்ம உறவினர்களுக்கெல்லாம் கொடுப்போம், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்போம். இது வந்து அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நோக்கம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் சூரியன் பொங்கல்லாம் சொல்லுவாங்க. சூரிய உதயத்தில் வாசலில், வீட்டில் வந்து வாசலில் அடுப்பு வச்சு விறகு வச்சு அந்த பொங்கல் பண்ணி கொண்டாடுவாங்க. மஞ்சள் கொத்து இதெல்லாம் கட்டி உங்களுக்கு எல்லா மக்களும் கொண்டாடக்கூடியது. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த பொங்கல் பண்டிகை அனைத்து மதத்தினரும், தமிழகத்தினுடைய தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே வந்து மத வேறுபாடு கிடையாது. எல்லா மதத்தவர்களும் இந்த பொங்கலை, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, சீக்கிய மதத்தினர் கூட இங்கே இருந்தாங்கன்னா பொங்கலில் வந்து கொண்டாடுவாங்க. அதனால் பல்துறைப்பட்ட மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொங்கல். நான் சொன்ன மாதிரி முதல்ல முதல் நாள் போகி, இரண்டாவது நாள் வந்து சூரியன் பொங்கல். இது பலவிதமாக கிராமங்கள்லாம், எங்கள் கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வரிசையாக அடுப்பு வச்சு, மண்பானை வச்சு, வரிசையாக பெண்கள் வந்து குழவு போட்டு, எல்லா அடுப்பும் ஒரே சமயத்தில் பற்ற வச்சு, ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் கோயிலில் வந்து எல்லா ஜாதி எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தினரும் ஒரே இடத்துல பொங்கல் வச்சு படைச்சி சாமி கும்பிடுவாங்க. இது ஒரு நல்லிணக்க பொங்கலாகவும் இருக்கும். இரண்டாவது நாள் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்துக்கும் நாம் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை நம்ம தமிழர்களுக்கு உண்டு. அதில் வந்து உழவுக்கு அந்த காலத்தில் வந்து ஏர் உழுவதெல்லாம், மாட்டினுடைய கழிவுகள் எல்லாம் நம்ம நிலத்துக்கு உரமாகவும், அந்த மாட்டினுடைய பசுவினுடைய பால் நமக்கு குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் உணவாகவும் கிடைக்கிறதுனால மாடுகளை கொண்டாடும் விதமாக அந்த மாட்டு பொங்கல், மாட்டுக்காவிட ஒரு பொங்கல் வச்சு, மாட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி, மாட்டை வந்து அலங்காரம் பண்ணி, மாட்டுக்கு வந்து காவி அடித்து, இது மாதிரி மாட்டுக்குன்னு ஒரு பொங்கல் செஞ்சு மாட்டு பொங்கல்னு இரண்டாவது நாள் அன்றைக்கு நம்ம உற்றார் உறவினர் நம்மளுடைய நம்மகிட்ட இருக்கக்கூடிய உழவு கருவிகளை எல்லாம் சுத்தம் பண்ணி கரும்பாலை பந்தல் போட்டு அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு அந்த கால்நடைகளை, நமக்கு உதவி செய்யக்கூடிய கால்நடைகளை கொண்டாடக்கூடிய ஒரு பொங்கலாக மாட்டு பொங்கல் என்ற ஒரு பொங்கல் வச்சு கொண்டாடுவோம். அதோடு இல்லாமல் கிராமங்களில் என்ன செய்வாங்க, மஞ்சு விரட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மாடுகளை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த குளிர்காலம், இந்த மார்கழி என்பது ஒரு கடுமையான குளிர்காலம். இந்த குளிர்காலம் பனிக்காலத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் காலையில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் மாடெல்லாம் தண்ணியில் அடித்து நல்லா குளிப்பாட்டி தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டி அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி மஞ்சி கத்தாழைனார் மஞ்சியை வந்து மஞ்சியில் வந்து கட்டி, மஞ்சியை கட்டி மஞ்சியில் வந்து ஒரு முள் இருக்கும், அந்த முள்ளை கட்டி அக்கு பஞ்சர் பண்ணுற மாதிரி அந்த முள்ளை கட்டி அதை கழுத்தில், மாட்டினுடைய கழுத்தில் அந்த மஞ்சியை கட்டி, எல்லா மாடுகளுக்கும் காளை மாடு இந்த ஜல்லிக்கட்டு என்பது விதம் வேறு, அந்த மஞ்சு விரட்டு என்பது மஞ்சு விரட்டில் எல்லா மாடும், வீட்டில் இருக்க கண்ணுக்குட்டியிலேருந்து எல்லா மாடுகளையும் அந்த மஞ்சு விரட்டில் வந்து வச்சு அந்த மாட்டை சத்தம் போட்டு அதுக்கு தப்பு தவளெல்லாம் அடித்து அந்த மாட்டை உற்சாகப்படுத்தி வெளியில் ஓட வைக்கும்போது அந்த மாடு வந்து உற்சாகமடைஞ்சு மாட்டை கொண்டாடுறக்கூடிய ஒரு விழாவும், அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்பது நமது இலக்கியங்களில் உள்ள விஷயம். அந்த காலத்தில் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தது கூட ஒரு காளையை அடக்கினவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுங்கிறது சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழக்கமெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த வீரர்கள் அவருடைய வீரத்தினுடைய அடையாளத்தை தெரிவிப்பதற்காக, காண்பிப்பதற்காக அது போன்ற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அது ஜல்லிக்கட்டாக, வீர விளையாட்டு, வீரர் காளையை அடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அந்த நாளை காணும் பொங்கல், எல்லோரும் முதல் நாள் ரெண்டாவது நாளெல்லாம் வந்து இந்த பொங்கல் விழாக்களை நம்ம வந்து கொண்டாடினா கூட உறவினர்கள் மட்டும் வச்சு கொண்டாடிருப்போம், எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சு, அப்புறம் எல்லோரும் ஒன்று கூடி பொது இடங்களில் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் அனைத்து பேர்களும் ஒரு இடத்துல பல இடங்களில் கூடி அந்தந்த ஊரில் இருக்க முக்கியமான இடங்களில், இப்போ சென்னைனா மெரினா பீச்சில் கூடுறாங்க, அதே மாதிரி இங்கெல்லாம் பூங்காக்கள் இருக்குது, இங்கெல்லாம் பெரிய திடல் இருக்குது, அங்கெல்லாம் கூடி கலந்து ஒருவருக்கு ஒருவர் உறவு நலம் விசாரித்து அவருடைய விவசாயம் அவருடைய வாழ்க்கையினுடைய இதெல்லாம் கலந்து பேசக்கூடிய ஒரு காணும் பொங்கல். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காதவங்கலாம் அன்றைக்கி வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு காணும் பொங்கல். இது மாதிரி ஒரு 4 நாட்கள் இந்த பொங்கல் விழா வந்து தமிழர்களுடைய திருநாள், புலவர் திருநாள், மகர சங்கராந்தி எல்லாம் ஒன்று தான். இப்போ வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பொங்கல் பண்டிகைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களும், இப்போ நம்ம தமிழர்கள் வந்து உலக நாடுகளில் பூரா இருக்காங்க, 10 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க. இந்த 10 கோடி பேர் தமிழ்நாட்டில், 8 கோடி பேர் இருக்காங்க, மிச்சம் 2 கோடி பேர் வெளியில் பல நாடுகள், உலக நாடுகள் 186 நாடுகளில் இருக்காங்க. அந்த தமிழர்கள் வீடுகளெல்லாம் தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றி எல்லா வீட்டிலையும் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக என்னன்னாக்கா இந்த பொங்கல் பண்டிகையினுடைய விசேஷம், அந்த பால் பொங்குறத ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அப்பானை பொங்க கோவிந்தா போட்டு அந்த பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு விழாவாக, அதே மாதிரி அந்த சூரியனை வணங்கக்கூடிய ஒரு விழாவாக, அதே மாதிரி கண்ணனை மெய்ப்பவனாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் வளர்க்க பேணக்கூடிய திருவிழாவாக, இந்த தட்சிணாயன காலத்திலே வரக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் நாம் சேகரித்து வீட்டிலே வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த நம்ம தமிழர் கலாச்சாரத்திலே இந்த உழவர்களோடு ஒன்றிய ஒரு விழாவாக இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது. இதில் அனைத்து அனைவருக்கும் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த பொங்கல் கொண்டாடுவதிலே எந்த விதமான பாகுபாடும் இருக்காது. இந்த உழவர் திருநாளில் விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த 6 மாதம் அவர்களுடைய நிலங்களிலே பயிர் சாகுபடி செய்திருக்கக்கூடிய அனைத்து பயிருடைய அறுவடையும் வரக்கூடிய நாள். நெல் வரும், அதிலிருந்து புத்தரிசி வரும், அதே மாதிரி வாழை மரத்திலிருந்து வாழைப்பழம் வரும், தென்னை மரத்திலிருந்து தேங்காய் வரும், கரும்பு வரும், மஞ்சள் கொத்து வரும். இதை போல் பல்வேறு பொருட்களையும் புதிதாக அவர்களுடைய நிலத்திலிருந்து விளைந்ததை அந்த 6 மாதம் கழித்து அவர்கள் உண்ணுவதை போல அவர்களிடம் வேலை செய்வர்களையெல்லாம் உழவர் திருநாள் என்பது உழவர் அவருக்கு உழவருக்கு உதவக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கெல்லாம் பொங்க பானை. இப்போ பெரிய விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் பொங்க பானை, 15 பேர் 20 பேருக்கு பொங்கல் பானை. அதில் வெல்லம், அரிசி, மஞ்சள் கொத்து, வெத்தலை பாக்கு, பழம், எல்லாம் கரும்பு எல்லாம் வச்சு அவங்களுக்கெல்லாம் பொங்கல் கொடுத்து எல்லோரும் மகிழ்வாங்க. ஒரே மாதிரி இப்போ நான் மட்டும் பொங்கல் சாப்பிட்றதில்ல, எனக்கு விவசாய பணியில் எனக்கு உதவி செய்த அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை உழைப்பாளர்களுக்கும் நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து எல்லார் வீட்லேயும் அந்த பொங்கல் இருக்கணும், எல்லார் வீட்லேயும் அந்த மகிழ்ச்சியான உணவு இருக்கணும். அதே மாதிரி அந்த மணமக்களுக்கு, நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பொங்கச்சீர் கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு பழக்கம். பொங்கச்சீர் கொடுக்குறதுனா பொங்கல் பானை, பெரிய மாட்டு வண்டியில் பொங்கல் பானை, கரும்பு இதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து, அந்த பொண்ணு வந்து என்னுடைய தந்தையார் வீட்டிலேருந்து இவ்வளவு பொருள்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க நண்பர்கள், அங்கே வேலை செய்கிறவங்க, உற்றார் உறவினர்கள்லாம் அவங்க கொடுப்பாங்க. மகிழ்ச்சியாக கொடுத்து அந்த பொங்கலை வந்து அவங்க கொண்டாடுவாங்க. நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு கரும்பு இருந்தால் நம்ம ஒரு ஆள் சாப்பிட முடியாது, ஆனால் ஒரு கட்டுக்கட்டாக கரும்பை கொண்டு போய் கொடுப்போம். அப்போ எல்லாருடைய வீட்டுக்கு அந்த 1 கட்டு கரும்பையும் 5 கட்டு கரும்பையும் ஒருத்தர் வீட்டில் வச்சுருக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் அந்த கரும்பு போவோம், வாழை தார் தாராக வாழைத்தார் கொண்டு போய் கொடுப்போம். அப்போ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உழவர்கள் எல்லோரும் எல்லோரு வீட்டிலையும் வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க. அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடி யாராவது இறந்து போயிருந்தால் கூட அந்த தீட்டு கழிச்சிட்டாங்கன்னாக்க பொங்கல் கொண்டாடலாம். சில பேர் தீபாவளி கொண்டாட மாட்டாங்க, தீபாவளி 1 வருஷம் கழித்து தான் கொண்டாடுவாங்க. ஆனால் பொங்கல் பண்டிகை அப்படி கிடையாது. பொங்கல் பண்டிகை அந்த வீட்டில் வந்து ஒரு தீட்டு கழிச்சிட்டாங்கன்னா உடனே பொங்கல் பண்டிகையை வந்து பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி மாட்டுப் பொங்கல் தவிர்க்க மாட்டாங்க, எல்லா மாடு வச்சுருக்கவங்க அத்தனை பேருமே மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவாங்க. காணும் பொங்கல் யாருமே தவிர்க்கிறதில்லை, எல்லோரும் காணும் பொங்கல் கொண்டாடுவாங்க. இது மாதிரி எந்த விதத்து எந்த காரணத்தை முன்னிட்டும் தடைபடாத, தடை இல்லாத ஒரு நிகழ்வு இந்த பொங்கல், தை திருநாள், தை பொங்கல், உழவர் திருவிழா. இதை வந்து எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இன்று உழவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு இழப்புகள் இருந்தாலும் கூட உழவு தொழிலை யாரும் எந்த விவசாயியும் விடலை. நிறைய பல கஷ்டங்கள் இருக்குது. உழுதவன் கணக்கு பார்த்தால் உழக்குச்சி கூட மிஞ்சாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதே போல் செற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற ஒரு பழமொழியும் இருக்கிறது. இதே போல் உழவர்கள் என்பவர்கள் தனக்காக மட்டும் வாழ்பவர்கள் அல்ல, இந்த உலக மக்களுக்கு அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அத்துறை உயிரினங்களுக்கும் உணவளிப்பதற்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தொழில் இந்த உழவு தொழில். அந்த உழவு தொழிலை செய்கின்ற விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, ஆனால் அந்த கஷ்டங்களையெல்லாம் மறந்து இன்னல்களையெல்லாம் மறந்து அத்துணை பேரும் அவர்கள் மகிழ்வோடு இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவார்கள். இது கொண்டாடினா தான் இந்த கொண்ட பொங்கல் பிற்கால சந்ததியினர் கஷ்டம் இன்றைக்கி வரும் நாளைக்கு ஒரு நாள் மறைஞ்சு போகலாம், ஆனால் இந்த பண்டிகைகள் இந்த கொண்டாட்டம் நாம் வணங்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களையெல்லாம் வணங்கக்கூடிய தன்மை இந்த பொங்கல் விழாவுக்கு மட்டுமே இருக்கிறதுனால இந்த பொங்கல் விழாவை வருஷந்தோறும் விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் எவ்வளவு இழந்தாலும் அதை விடாமல் கொண்டாடுவதற்கு இந்த விவசாயிகள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த உலகம் பூராவும் இருக்கக்கூடிய உழவர்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, தமிழகத்தினுடைய உழவர்கள் இந்த தமிழ் மக்கள் அனைவரும் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறோம். எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் கூட உழவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த உழவர் திருநாள். இந்த உழவர் திருநாளில் அனைவருக்கும் உணவளித்து அனைத்து நன்மைகளும் பொங்க, எப்படி அரிசி பால் பானையில் வந்து அரிசி போட்டவுடனே பொங்குதோ அதே மாதிரி அந்த பொங்குவது என்பது உபரியாக வருவது, மகிழ்ச்சியை தரக்கூடியது, அந்த பொங்கும் மங்களம் என்று சொல்வார்கள். அதே போல் அனைத்து இதை கண்ணுற்று கொண்டிருக்கின்ற அனைத்து புதுகை பண்பலை நேயர்களுக்கும் எங்களுடைய விவசாயிகளுடைய சார்பிலே உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும், தொடர்ந்து இந்த உழவர் திருநாளை நீங்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் உழவர் திருநாள், மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கல், மகர சங்கராந்தி எப்படி எடுத்துக்கொண்டாலும் அத்தனைக்கும் சேர்த்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. அந்த வகையில் வந்து உழவருக்காக அதாவது உணவு கொடுக்கும் தெய்வங்கள் கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா தெய்வம் வந்து நம் கண்ணுக்கு தெரிவதில்லை, அதே நேரத்தில் உணவை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக உழைக்கும் உழவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக உழவர் திருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் உழவர்கள் அதாவது விவசாயிகள் அனைவருக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.
நேர்களை, இதுவரை புதுக்கோட்டை இயற்கை விவசாயி மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ஜி ஏ தனபதி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.